நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வரிசை ஆகஸ்ட் மாதம் 13 சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வரிசையில் முதல் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கையில் காணாமல் போனோருக்கு மரண சான்றிதழ் வழங்குவது தொடர்பான சர்ச்சை.
இந்த மரண சான்றிதழ் என்று சொல்றது, மரணித்து அவங்களோட உடம்பெடுத்தவங்க தான் அந்த மரண சான்றிதழ்ன்றது வரும். இது காணாமல் ஆக்கப்பட்டவர் தனியார் முறைமையில் அவங்க அந்த சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கப்பெறும்.
வாடகை தாய்மார்களுக்கு மகப்பேறு கால விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை.
வாடகை தாய்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து லீவ் கொடுக்கணும். ஆனா விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து குழந்தையும் தாயும் பிரிஞ்சிருந்ததுனால லீவ் கொடுக்கறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது தவறான ஒன்று.
ஒலிம்பிக் செய்திகள் மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
ஓராண்டு மூடப்பட்டு தற்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் எல்லையை கடந்து ஆயிரக்கணக்கான வெனிசுவேலா மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கொலம்பியா செல்ல ஆரம்பித்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறையால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை வெனிசுவேலா சந்தித்து வருகிறது. பாதுகாப்பு காரணங்கள் என்று அது கூறியவற்றிற்காக வெனிசுவேலா முன்னதாக இந்த எல்லையை மூடியிருந்தது. கடந்து செல்லும் முக்கிய நிலை ஒன்றில் அதிகாலைக்கு முன்னரே நீண்ட வரிசையில் காத்திருந்த வெனிசுவேலா மக்களை இரு நாடுகளும் சகோதரத்துவ நாடுகள் என்று தெரிவிக்கும் பதாகைகளின் மூலம் கொலம்பியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் எல்லையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு வியாழக்கிழமை எட்டப்பட்டது.
சிரியாவின் மன்பிச் நகரில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் மனித கேடயமாக பயன்படுத்திய 2000 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். வாரக்கணக்கில் நடைபெற்று வந்த மோதல்களுக்கு பிறகு அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற குருது இன மற்றும் அரேபிய ஆயுதப்படையினால் மன்பிச் நகரம் கைப்பற்றப்பட்டது. IS தீவிரவாதிகள் தப்பியோடிகையில் குடிமக்களையும் கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றதால் அவர்களை இலக்கு வைத்து தாக்குவது கடினமாகியது. ஆனால் அந்த மக்கள் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர். IS தீவிரவாதிகள் விரட்டப்பட்டதை மன்பிச் நகரிலுள்ள குடியிருவாசிகள் கொண்டாடி மகிழ்ந்தார்.
ஜாம்பியா அதிபர் தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி அதிபர் எட்கர் லுன்கு முன்னிலை பெற்றிருப்பதாக தொடக்க முடிவுகள் காட்டுகின்றன. மொத்தமுள்ள 156 தொகுதிகளில் 20 தொகுதிகளுக்கு மேலாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஞாயிற்றுக்கிழமை அன்று இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகளை தாமதப்படுத்த ஆளும் கட்சியோடு இணைந்து திரைமறைவில் செயல்படுவதாக தேர்தல் ஆணையம் மீது எதிர்க்கட்சி அதிபர் வேட்பாளரான ககைண்டே ஹச்சிலாமா முன்னதாக சுமத்திய குற்றச்சாட்டை அது மறுத்திருக்கிறது. 57% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதால் வாக்குகள் அனைத்தையும் எண்ணும் பணியானது எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் எடுக்கிறது என்று அது கூறியுள்ளது.
ஸ்வீடனில் மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி போலீசிடம் பிடிபட்ட அந்நாட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஹெய்டா ஹெய்ட்ஸ்லிக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பூர்வமாக இது சிறிய குற்றமாக தெரியலாம், என்னுடைய செயல்களுக்கு நான் பொறுப்பேற்கும் வகையில் வளர்க்கப்பட்டிருக்கிறேன், எனவே அரசை விட்டு விலகுவதாக பிரதமரிடம் அறிவித்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தெற்கு நகரமான மால்மோவில் போலீசாரால் ஹர்சியலக் நிறுத்தப்பட்டார். அவர் இருக்குவலை வைன் அருந்தியதாக கூறினார்.
ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் உள்ள லஷ்கர் ஹாவிற்கு அருகில் கடும் சண்டை நடைபெற்று வரும் நிலையில் நகர குடிமக்களுக்கு விநியோகப் பொருட்களை கொண்டு வருகின்ற முக்கிய பாதையை மீண்டும் திறந்திருப்பதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. ஆப்கான் அரசு படைக்கும் தலிபான் தீவிரவாதிகளுக்கும் இடையிலான கடும் மோதலால் கந்தகாரிலிருந்து வரும் சாலை மூடப்பட்டுள்ளதால் உலக உணவு திட்டத்தின் இருப்புகள் உட்பட பல பொருட்களின் விநியோகம் வெகு நாட்களாக தடுக்கப்பட்டிருக்கிறது.
பிலிப்பைன்ஸில் 2 ஆண்டுகளுக்கு முன் நாட்டின் முக்கிய இஸ்லாமிய போராளி குழுவான மோரோ இஸ்லாமிய விடுதலை முன்னணியருடன் போட்ட சமாதான உடன்படிக்கையின்படி அரசாங்கமானது அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையை மலேசியா முன்னெடுத்து நடத்துகிறது. பிலிப்பைன்ஸ் அதிபராக ரோட்ரிகோ டுடர்டோ பதவியேற்ற பின் கூட்டப்படும் முதலாவது கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை அரசால் நியமிக்கப்பட்டுள்ள நல்லிணக்க பொறிமுறைகளை ஒருங்கிணைப்பதற்கான செயலணியின் மக்கள் கருத்தறியும் அமர்வு இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்றது. இதுகுறித்து ஆர் உதயகுமார் வழங்கும் செய்தி.
காணாமல் போனவர்கள் என்று குறிப்பிட்டு மரண சான்றிதழ் வழங்குவது எங்குமே இல்லாத நடைமுறை என்று காணாமல் போனவர்களின் உறவுகளினால் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று மட்டக்களப்பு நகரில் நடைபெற்ற நல்லிணக்க பொறிமுறைகளுக்கான செயலணியின் மக்கள் கருத்தறியும் அமர்வின் போது இந்த கருத்து அங்கு முன்வைக்கப்பட்டது.
காணாமல் ஆக்கப்பட்டவர் என்று ஒரு சான்றிதழ் தாரம் தாரம் என்று உள்ள ஆழமொழி தடிக்கிறாங்க, அது கிடைச்சதா? எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு அந்த மரண சான்றிதழின் கீழே காணாமல் ஆகப்பட்டோர் என்ற அந்த வசனம் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மரண சான்றிதழ் என்று சொல்றது மரணித்து அவங்களோட உடம்பெடுத்தவங்க தான் அந்த மரண சான்றிதழ் என்றது வரும். இது காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற தனியொரு முறைமையில் அவங்க அந்த சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கப்பெறணும். இந்த வசனத்தை அவங்க விடணும். காணாமல் போனோர் என்றது ஆடு மாடு இல்லை, நாங்கள் எங்களோட உயிர்களை தொலைச்சிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு எல்லாரும் முன் வரணும்
என்றார் அமலராணி அமல்ராஜ். அரசாங்கத்தினால் அமைக்கப்படவுள்ள காணாமல் போனவர்கள் பற்றிய அலுவலகம் தொடர்பாகவும் கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டன. இந்த அமர்வின் போது முன்னாள் விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு காலத்தில் விஷ ஊசி ஏற்றப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள சந்தேகங்கள் பற்றியும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன.
அரசாங்கம் நம்பகத்தன்மையுடன் உண்மையே நிலையை கண்டறியாது விட்டால் அது நாட்டின் வரலாற்றில் அபகீர்த்திய மட்டுமில்லை, வருங்கால வரலாற்றில் அது ஒரு அழியாகவும் அமையும். அதனால் வெளிநாட்டு வைத்தியர்களை கொண்டு அதை பரிசீலித்து உண்மையான நிலையை வெளிப்படுத்த வேண்டும்
என்றார் சிவில் அமைப்பொன்றின் தலைவரான எம் வாமநாதன்.
ஆர் உதயகுமார். இலங்கையில் தற்போதுள்ள நடைமுறைகள் காரணமாக 18 வயது நிரம்பியவர்கள் உடனடியாக பதிவு செய்ய முடியாத நிலை இருப்பதாக முறையிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வசகம்.
இலங்கையில் 18 வயது நிரம்பியதும் வாக்காளராக தகுதி பெறுகின்ற உரிமை அரசியல் அமைப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் வருடத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மட்டும் வாக்காளராக பதிவு செய்யும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக லட்சக்கணக்கான இளைஞர் யுவதிகள் வயதுக்கு வந்தும் கூட வாக்காளராக பதிவு செய்ய முடியாதிருப்பதாக அன்புக்கும் நட்புக்குமான வலை அமைப்பு எஃப்ரியல் என்ற அமைப்பினரால் மனித உரிமைகள் ஆணையகத்தில் முறையிடப்பட்டிருக்கின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி 18 வயதை எட்டாத ஒருவர் அடுத்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 18 வயதை எட்டி பல மாதங்கள் கடந்த நிலையில் வாக்காளராக பதிவு செய்வதற்காக காத்திருக்க வேண்டி இருக்கின்றது என்று அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது குறித்து அந்த அமைப்பைச் சேர்ந்த சிவரசா பிரதீப் அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது அரசியல் அமைப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு அடிப்படை உரிமையாகும். ஆகவே இந்த அடிப்படை உரிமை மீறப்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாட்டினை மேற்கொண்டிருக்கின்றோம்
என்றார் பிரதீப் அவர்கள். இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருப்பது போன்ற குறைபாடு தேர்தல் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்திய தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள் அரசியல் நடவடிக்கையின் மூலமே இதற்கு தீர்வு காண முடியும் என பிபிசியிடம் தெரிவித்தார். நாங்கள் இது குறித்து அரசியல் கட்சி தலைவருடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். தேர்தல் சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதன் ஊடாக இதனை நிவர்த்தி செய்யலாம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றார் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரியா அவர்கள்.
மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் வழங்கப்படும் விடுமுறையை 12 வாரங்களில் இருந்து 26 வாரங்களாக அதிகரிக்கும் சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. அடுத்து மக்களவை ஒப்புதல் அளிக்க வேண்டும். இந்நிலையில் இதற்கான அவசியம் குறித்து திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியிடம் கேட்டார் பிரமிளா.
மெட்டர்னிட்டி லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இதுவரைக்கும் 12 வாரம் தான் இருந்தது. இனிமேல் இதை வந்து இப்ப 26 வாரமாக அதிகப்படுத்திருக்காங்க. ஒரு தாய் வந்து குழந்தை பெத்த பிறகு வந்து தன்னுடைய உடல்நல தேறி வர்றதுக்கும் குழந்தையோட கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கும் இந்த லீவ் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. இது பல நாடுகள்ல வந்து செயல்முறையில இருக்கக்கூடிய ஒன்று தான். குழந்தையோட முதல் 6 மாதங்கள் மிக முக்கியம் வந்து தாயோட இருக்கிறது, தாய்ப்பால் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கு வந்து நிச்சயமா இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்றாக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும்.
பெட்டர்னிட்டி லீவு, அதாவது ஆண்களுக்கும் லீவ் கொடுக்கணும் அப்படின்றத பத்தி, இது இந்த ஆண்களுக்கான விடுமுறை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்?
ஆண்கள் வந்து குழந்தை பெறப்போகக்கூடிய பெண்களை பார்த்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அது மட்டும் இல்லாம குழந்தை வளர்ப்புல வந்து அவங்களும் வந்து பங்கேற்று கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் வந்து வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்ப பெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கறது வந்து முக்கியமான ஒன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம நேத்து வந்து விவாதிக்கப்பட்ட போது வந்து சரகேட் மதர், வாடகை தாயின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து லீவ் கொடுக்கணும். ஆனா அதுக்கு பதில் அளிச்ச விமன் அண்ட் சைல்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து குழந்தையும் தாயும் பிரிஞ்சிடுறதுனால லீவ் கொடுக்கறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைன்னாங்க. அது தவறான ஒன்று. யாரா இருந்தாலுமே வந்து குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்ணுக்கு வந்து உடல்நிலை சரியாக கூடிய அந்த நேரம் வரைக்கும் வந்து நிச்சயமா அந்த பெண்ணுக்கு விடுமுறை தேவை. இதையும் வந்து இந்த பில் வந்து கருத்துல எடுத்துக்கணும்.
திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி. அடுத்து ரியோ ஒலிம்பிக் போட்டிகளின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை தொகுத்து தருகிறார் அறவழி.
ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் முறையாக தங்கப்பதக்கத்தை சிங்கப்பூர் வென்றுள்ளது. அதுவும் சாதாரண வெற்றியல்ல, சாம்பியனை வீழ்த்தி இந்த கௌரவத்தை பெற்றிருக்கிறது. வெற்றிகரமான ஒலிம்பிக் வீரர் என கருதப்படும் அமெரிக்காவின் மைக்கேல் ஃபெல்ப்ஸை நீச்சல் குளத்தில் சிங்கப்பூரின் ஜோசப் ஸ்கூலிங் வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஜோசப்பின் வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவருடைய தந்தை கோலின் ஸ்கூலிங் தங்களுடைய மகன் குடும்ப பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். 1948 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த உறவினர் ஒருவர் தான் சிங்கப்பூருக்காக முதல் முதலாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றவர். தற்போது ஜோசப் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வரலாற்றில் இது ஒரு முக்கியமான தருணம் என்கிறார் அவர். நீச்சல் போட்டிகளின் கடைசி நாளில் நடைபெற உள்ள 100 மீட்டர் மெட்லே ரிலே பிரிவில் ஃபெல்ப்ஸ் 23வது தங்கப்பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த போட்டிகளுக்கு பிறகு நிரந்தர ஓய்வு பெற உள்ளதாக மைக்கேல் ஃபெல்ப்ஸ் தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக்கின் பளுதூக்குதல் போட்டியில் வடகொரியாவின் ரிம் ஜோங் சிம் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஆண்கள் இரட்டையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் ரஃபேல் நடால் மற்றும் மார்க் லோபஸ் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளனர். ஆண்களுக்கான 20 மீட்டர் நடைப்போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் மணீஷ் சிங் தோல்வியை தழுவினார். பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் முதல் சுற்றில் இந்தியாவின் டூட்டி சந்த் தோல்வியை தழுவினார். ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர் அங்கித் சர்மா தோல்வியை தழுவியுள்ளார். ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் முகமது அனாஸ் அரையிறுதிச் சுற்றுக்கான தகுதிச் சுற்றில் தோல்வியை தழுவினார். தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் ரியோவில் இந்தியா பதக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ஆண்கள் குத்துச்சண்டையில் 75 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் விகாஸ் கிருஷ்ணன் உஸ்பெகிஸ்தான் வீரரை காலிறுதி போட்டியில் எதிர்கொள்கிறார். மேலும் கலப்பு இரட்டையர் டென்னிஸ் ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா மற்றும் சானியா மிர்சா ஜோடி, ஆண்டி மரே மற்றும் ஹீத்தர் வாட்சன் ஜோடியை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்.
அறவாழி. அடுத்து ஒலிம்பிக் தொடர்பான தற்போது வந்த செய்தி. 100 மீட்டர் ஓட்டத்தில் உசேன் போல்ட் 10.07 வினாடிகளில் ஓடி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். 3000 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இந்தியாவின் லலித் பாபர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அடுத்து நேயர் நேரம். தயாரித்து வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். முதலில் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
குடியுரிமை பெற குடியேறிகள் பொய் சொல்கிறார்கள் என்ற செய்தி பற்றி எழுதும் கலிபோர்னிய நேயர் வி டி ரவிச்சந்திரன். அவர்களது சூழ்நிலை அப்படி. இதனை விட பெரிய கொடுமை என்னவென்றால், இதற்கு முன்னதாகவே அகதி பேனரில் வந்த சிலர் இலங்கையில் சிங்களவர்களுடன் சேர்ந்து வாழத் தெரியாதவர்கள், வெள்ளையர்களுடன் எப்படி வாழ்வார்கள் என தமிழனே கேட்கும் அவலமும் இருக்கு. புத்தி சாதுரியமாக பேசுவதாக நினைத்து தமிழனுக்கு தமிழனே பள்ளம் விட்டுகின்றனர் என்கிறார்.
சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட ரிசர்வ் வங்கி பணம் கொள்ளை என்ற செய்தி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், நேர்மையான அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை பணியமர்த்தினால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மேல்மாயில் நேயர் சாரதி ராதாகிருஷ்ணன், சாதாரண கட்சி கூட்டம் மற்றும் திருவிழா நடைபெறும் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட காவலர்களை பணிக்கு அமர்த்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த வங்கி பண விவகாரத்தில் ஏன் அதிக அக்கறை காட்டவில்லை என்கிறார்.
தமிழக சட்டமன்றம் மற்றும் இந்திய நாடாளுமன்ற செய்திகள் பற்றி எழுதும் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நேயர் அனந்தகிருஷ்ணன், தமிழகத்தை தற்பொழுது ஆளும் அதிமுகவும் எதிர்க்கட்சியான திமுகவும் சட்டமன்றத்தில் மக்கள் மற்றும் மாநில பிரச்சனைகளை பற்றி பேசாமல் ஒருவரை ஒருவர் மாறி மாறி சீண்டி வெளிநடப்பு மற்றும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதால் யாருக்கு என்ன பயன்? டெல்லியில் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகளும் நம்பிக்கை தருவதாக இல்லை. அந்த கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சசிகலா புஷ்பா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவாவை தில்லி விமான நிலையத்தில் பகிரங்கமாக தாக்கியிருக்கிறார். மாநிலங்களவையில் ஜிஎஸ்டி மசோதாவின் மீது நடந்த விவாதத்தின் போது அதிமுக உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் பேசிய பேச்சு அனைவரது நகைப்பிற்கும் உள்ளாகியது என்கிறார்.
சசிகலா எம்பி கைதுக்கு ஆகஸ்ட் 22 வரை நீதிமன்றம் தடை விதித்திருப்பது பற்றிய செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் இரணியல் இளையரவி, சசிகலா புஷ்பா நல்லவரா கெட்டவரா தெரியாது, வலிமையான எதிர்க்கட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்திருப்பதன் உடனடி பலன் இது என்கிறார். ஒலிம்பிக்கில் குட்டி நாடான ஃபிஜி தீவுக்கு முதல் தங்கப்பதக்கம் என்ற செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் குல்கரித் ராஜ், இந்தியா ஃபிஜியை விட 1562 மடங்கு பெரிய ஜனத்தொகை என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேர நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.